நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நவ்ரு மற்றும் மனுஸ் தீவுகளில் உள்ள அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவையென்றால் அவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வருவதை எளிதாக்கும் மெடிவேக் சட்டத்தை அரசு மீளப் பெற்றுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் சுயாதீன செனட்டர் ஜாக்கி லாம்பியின் ஆதரவுடன் இச்சட்டத்தை அரசு மீளப் பெற்றது. நாடாளுமன்ற செனட் அவையில் குறித்த சட்டத்தை மீளப் பெறுவதற்கு செனட்டர் ஜாக்கி லாம்பியின் ஆதரவு தேவைப்பட்டதை அடுத்து அவருடன் பேச்சு நடத்திய அரசு அவர் விதித்த நிபந்தனைக்கு இணங்கியதை அடுத்து ஜாக்கி லாம்பி அரசுக்கு ஆதரவு வழங்கியதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த இரகசிய உடன்படிக்கை என்னவென்பதை நாடாளுமன்றுக்கும் நாட்டு மக்களுக்கும் அரசு தெரியப்படுத்த வேண்டும் என கிரீன்ஸ் மற்றும் லேபர் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் தாம் செனட்டர் ஜாக்கி லாம்பியுடன் குறித்த மெடிவேக் சட்டம் தொடர்பில் எந்தவிதமான உடன்படிக்கைகளையும் செய்து கொள்ளவில்லை என பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறியுள்ளார்.
Senator Lambie has thanked the government for the way that we have been able to fully brief her on the implementation of the government's policies. We have outlined the decisions and the policies that the government have taken and how we're implementing those, and she's been pleased about that and she's supported the bill.
மெடிவேக் சட்டங்களை முறியடித்ததன் மூலம் கடல் வழியாக வந்து தடுப்பு முகாம்களில் இருப்பவர்களுக்கான அத்தியாவசிய மருத்துவ கவனிப்புகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் சட்ட மையம் தெரிவித்துள்ளது. அரசின் இந்த முடிவை வெட்கக்கேடானது என்று மையத்தின் சட்ட இயக்குநர் டேவிட் பர்க் விவரித்தார்.
The government's actions today are cruel and vindictive. There are women and men in offshore detention right now who two independent doctors have assessed as needing medical treatment that is not available to them there. The minister has accepted that they need that treatment and approved their applications. What is happening with those people?
ஆஸ்திரேலியாவுக்கு புகலிடம் கோரி வந்த நிலையில் தற்போது நவ்ரு மற்றும் பப்புவா நியூகினியாவில் வாழ்ந்து வரும் எந்தவொரு அகதிக்கும் ஆண்டொன்றுக்கு சுமார் 573,000 டாலர்கள் செலவிடப்படுவதாக அகதிகளுக்காக குரல் தரும் அமைப்புகள் தயாரித்த அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. இந்த நிலை தொடருமானால் அடுத்த 3 ஆண்டுகளில் ஆஸ்திரேலிய அகதிகளை கடல் கடந்து தங்க வைத்திருக்கும் செயல்பாட்டிற்கு சுமார் 1.2 பில்லியன் டாலர் மக்கள் வரிப்பணம் செலவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் குறித்த அகதிகளை ஆஸ்திரேலியாவில் தங்க வைத்தால் தற்போது செலவிடப்படும் தொகையை விட மிக குறைந்தளவே செலவாகும் எனவும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அசைலம் சீக்கர் ரிசோர்ஸ் சென்டர், சேவ் த சில்ட்ரன், கெட் அப் ஆகிய அமைப்புகள் இவ்வறிக்கையை இணைந்து தயாரித்திருந்த போது 535 அகதிகள் மற்றும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் கடல் கடந்து தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு 466 பேர் மட்டுமே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரம் செப்டம்பர் மாத காலாண்டில் 1.7% வளர்ச்சியடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. இது கடந்த ஜூன் மாத நிலவரப்படி 1.4% இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருந்தது. நாட்டின் பொருளாதாரம் 2.75% இருக்கும் என்று பொருளாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் தனது தேர்தலுக்கு முந்தைய வரவு செலவு திட்டத்தை கடந்த ஏப்ரல் மாதம் கையளித்த போது கணித்திருந்தார். ஆனால் இது அவர் கணித்ததை விட மிகவும் குறைவாகும். இருப்பினும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சவால்களை மீறி பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்று இது பற்றி ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்துள்ளார்.
What you need to look at in the context of the economic challenges that Australia faces is that we are not alone. And these challenges, be the trade tensions between the United States and China and the devastating drought at home, these domestic and global economic challenges are very real. They are being felt across the Australian economy, but the economy, as shown by the numbers today, is being remarkably resilient.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். காட்டுத்தீயினால் ஏற்பட்டுள்ள புகை மூட்டம் சிட்னி மற்றும் நியூ சவுத் வேல்ஸின் பிற பகுதிகளில் பரவி வார இறுதி வரை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 110 மேற்பட்ட இடங்களில் தற்போது காட்டு தீ எரிந்த வண்ணம் உள்ளது. அவற்றில் 60 இடங்களில் தீ கட்டுக்கடங்காமல் எரிந்த வண்ணம் உள்ளது. 2200 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் முழுவதும் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். காற்று மற்றும் வறண்ட நிலைமைகளின் காரணமாக மற்றொரு கடினமான நாளை தீயணைப்பு வீரர்கள் எதிர்கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி இன்று யுனானிய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 39 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 81 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.84 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். ஒரே பாலினத்தவர் தொடர்பிலான சர்ச்சைக்குரிய கருத்தினை சமூக ஊடகத்தில் பதிவிட்டதன் காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்டமை தொடர்பில் ரக்பி ஆஸ்திரேலியா இஸ்ரேல் ஃபோலோவிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரு சாராரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் மூலம் இரகசிய தீர்வு ஒன்று எட்டப்பட்டதாக இரு தரப்பினரும் அறிவித்துள்ளனர். பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு ஃபோலோவ் 14 மில்லியன் டாலர் இழப்பீடு முன்னதாக கோரியிருந்தார். அதே நேரத்தில் ஒரே பாலினத்தவர் தொடர்பிலான சர்ச்சைக்குரிய இன்ஸ்டாகிராம் பதிவு காரணமாக அவரை பதவி நீக்கம் செய்வது தனது உரிமைகளுக்கு உட்பட்டது என்று கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரக்பி ஆஸ்திரேலியா கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான 3 போட்டிகளை கொண்டு கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் வருகிற 12ஆம் தேதி ஆரம்பமாகிறது. முதல் போட்டி பகல் இரவு ஆட்டமாக பெர்த் நகரில் நடைபெறவுள்ளது. 2வது போட்டி டிசம்பர் 26 முதல் மெல்பேர்னிலும், இறுதிப் போட்டி ஜனவரி 3 முதல் சிட்னியிலும் நடைபெறவுள்ளன. அண்மையில் இங்கிலாந்துடன் 1-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை வென்ற நியூசிலாந்து அணி மிகவும் வலுவான நிலையில் உள்ளதென்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தற்போதைய ஆஸ்திரேலிய அணித்தலைவர் டிம் பெயினின் தலைமைத்துவத்தில் முன்னாள் அணித்தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் தலையிடுவதாக முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான இயன் செப்பல் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது போட்டியில் பந்து தடுப்பு வீரர்களை ஸ்டீவ் ஸ்மித் தன்னிச்சையாக நகர்த்தியதாக இயன் செப்பல் தெரிவித்துள்ளார். ஆனால் இக்குற்றச்சாட்டினை மறுத்துள்ள ஸ்டீவ் ஸ்மித் தான் பரிந்துரை மட்டுமே செய்ததாக கூறியுள்ளார். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மிகவும் சூடான வெயிலார்ந்த காலநிலை 38 செல்சியஸ். அடிலைட் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் பின்னர் தெளியும், 23 செல்சியஸ். மெல்பேர்ன் மேகமூட்டமான காலநிலை 22 செல்சியஸ். ஹோபார்ட் மழை பொழியும், வேகமாக காற்று வீசலாம் 18 செல்சியஸ். கன்பரா வேகமாக காற்று வீசலாம், வெயிலார்ந்த காலநிலை 28 செல்சியஸ். சிட்னி புகை மூட்டமாக இருக்கும் 33 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் வெயிலார்ந்த காலநிலை 36 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 35 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil